வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். ஜபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
அருமையானவர்களே, இன்றைக்கும் இவ்வாறு உங்களை வேத புத்தகம் கையுமாக சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாட்களிலே ரூத்தின் சரித்திரத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ரூத் 3 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். ரூத் போவாசின் வயலிலே சிந்தும் கோதுமைகளை பொறுக்கிக் கொள்ள செல்கிறவளாய் இருந்தாலும், போவாஸ் தனக்கு சுதந்திரவாளி என்பதை அறிந்திருந்தாலும் அவள் அதை குறித்து செயல்படாமல் இருந்தாள். ரூத்தை போவாஸ் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விதவையாக அவள் செய்ய வேண்டிய காரியங்களை ரூத்திற்கு நகோமி சொல்லிக் கொடுக்கிறாள். போவாஸ் களத்தில் இருக்கும்பொழுது சமயச் சடங்குகள் விருந்துகள் எல்லாம் முடிந்த பிறகு படுத்துக் கொள்ளும்பொழுது ரூத் அங்கே செல்ல வேண்டும். அவள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போய் அவன் புசித்து குடித்து தீர் மட்டும் கண்ணுக்கு எதிர்படாமல் இருக்கும்படி சொல்லி அனுப்புகிறாள். அது மட்டுமல்ல, மேலும் ரூத் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறாள். பாருங்கள், ரூத் 3:4-6 வசனம் வரை வாசிக்கிறேன். அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். இங்கே கேள்விக்குறியான எந்த காரியத்தையும் செய்யும்படியாக நகோமி ரூத்திற்கு சொல்லவில்லை. அது தவறான காரியமாக இருந்திருக்கும் என்றால் நகோமி அவ்வாறு செய்யும்படியாய் ரூத்திற்கு சொல்லியிருக்கவே மாட்டாள். பொதுவாக இந்த காரியத்தை குறித்து குறை சொல்கிறவர்கள் கோதுமையை சுத்தப்படுத்தும் களத்தை குறித்தும் அறிந்திருக்க மாட்டார்கள். மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தையும் அறிந்திருக்க மாட்டார்கள். அதாவது, ரூத் தன்னுடைய சுதந்திரவாளியிடம் தன்னை யார் மீட்டுக் கொள்ள வேண்டுமோ அவர்கள் மீட்டுக் கொள்ளும்படியாக கேட்கப் போகிறாள். இது ஒரு காரியம். ஆனால் இந்த களமானது ஒரு பொதுவான இடமாயிருக்கிறது. அறுப்பு அறுக்க வரும் எல்லாரும் தங்கள் குடும்பங்களோடு அங்கே இருக்கிறார்கள். அப்படியென்றால் இங்கே நகோமி சொல்கிறது என்ன? அந்த நாளுக்குரிய போரடிக்கிற தானியங்களை போரடித்து முடித்த பிறகு, அவருடைய இரவு உணவை அவர்கள் உண்டு முடித்த பிறகு, தேவனை போற்றி அவர்கள் பாடிய பிறகு, ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் படுத்துக் கொள்வார்கள். போவாஸ் தனது தலையை தானியத்திற்கு நேராகவும் கால்களை வெளிப்புறமாகவும் நீட்டிப்படுத்துக் கொள்வான். இப்பொழுது நீ போய் அவனுடைய நீட்டப்பட்டிருக்கிற கால்களுக்கு எதிராக உன் கால்களை நீட்டி நீ படுத்துக் கொண்டு அவன் கால்களின் மேலே இருக்கிற போர்வையை உன் கால்களுக்கு மேலே இழுத்துக்கொள். அதற்கு பிறகு நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி அனுப்புகிறாள். இது எல்லாமே பொதுவான இடத்திலே செய்யும்படியாக சொல்லப்படுகிற காரியங்கள். இந்த கோதுமை காலத்தை குறித்தும் அறுப்பறுக்கும் காலத்தை குறித்தும் அறியாதவர்கள் தவறான ஏதோ காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறாள் என்று எண்ணுகிறார்கள். பாருங்கள், ரூத் 3:7-8 வசனங்கள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்லப்போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு கவனித்தீர்களா? இரவிலே அவனுக்கு குளிர்கிறது. ஏற்கனவே அவன் மூடியிருந்த போர்வை இப்பொழுது அவன் மேலே இல்லை. அவன் எழுந்து உட்கார்ந்து கால் மாட்டிலே கடக்கிற தன்னுடைய போர்வையை இழுக்கப் போகிறான். ஆனால் அங்கே ஒரு பெண் படுத்திருக்கிறாள். உடனே அவன் அதிர்ச்சி அடைகிறான். வசனம் 9 பாருங்கள். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். வேத புத்தகத்திலே இது அருமையான ஒரு பகுதி என்று சொல்லலாம். இப்பொழுது இங்கே ரூத் போவாசனிடத்திலே என்ன சொல்லுகிறாள்? நீங்கள் என்னை மீட்கிற சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறேன், அதை உங்களிடத்திலே நான் கூற விரும்புகிறேன் என்பதுதான் அவள் சொல்லும் செய்தி. இவ்வாறு அவள் கூறிய உடனே அந்த மனிதனுடைய எண்ணம் மாறிவிட்டது. என்ன சொல்கிறான் பாருங்கள், ரூத் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீ இங்கே வந்தபொழுது யாராவது உனக்கு மாப்பிளையாக கிடைப்பார்களா என்று நீ அலைந்து திரிகிறவளாக இல்லை. மிக அமைதியானவளாக வாட்கோதுமையை பொறுக்கிக் கொண்டு மட்டும் இருந்தாய். இப்பொழுது அவள் போவாசை தனது மீட்பராக தன்னை மீட்கும் சுதந்திரவாளியாக கேட்கிறாள். அவள் கேட்பது போல செயல்படுவதை குறித்து அவன் கருத்தற்றவனாயிருக்கவில்லை. மிக அருமையான முறையிலே அவன் அதை செய்கிறான். நகோமியின் மருமகளாகிய ரூத் பெத்லகேமின் வாசலிலே கூடும் மூப்பர்களிடத்திலே போய் முறையிட்டு இதை குறித்து கேட்டிருக்கலாம். அதுவே சட்டப்படி சரியானது. ஆனால் அவள் இவ்வாறு செயல்படும்படியாக நகோமி சொல்லி அனுப்பினாள். சட்டத்தை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இந்த மனிதன் உன்னுடைய மீட்பனாக சுதந்திரவாளியாக இருக்க விரும்புவான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவனை நீ பெற்றுக் கொள்வதை குறித்து நீயும் விருப்பமுள்ளவளாய் இருக்கிறாய் என்பதை தெரியப்படுத்து என்றுதான் கூறி அனுப்புகிறாள். எனவே அவள் போய் நகோமி சொன்னபடியே படுத்துக் கொண்டாள். நகோமி கற்றுக் கொடுத்தது போலவே எந்த காரணத்திற்கு வந்தாலோ அதை சொல்லுகிறாள். போவாஸ் உடனடியாகவே அவளை தன்னுடைய மனைவியாக பெற்றுக் கொள்ள விரும்புகிறான். ஏனென்றால் இதற்காகத்தான் அவனும் காத்திருக்கிறான். இப்பொழுது பாதை தெளிவாகிவிட்டது. அவள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டாள். இனி இவன்தான் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அந்த இரட்சகருக்கும் நமக்கும் இடையேயுள்ள உறவும் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் சரித்திரமாகவே இருக்கிறது. அவர் நம்மை நேசித்தபடியினாலே நமக்காக தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த தியாகத்தின் மூலமாய் நாம் மீட்கப்படுகிறோம். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்றும், அவர் நமக்காக மரித்தார் என்றும், அவர் நம்மை நேசிக்கிறார் என்றும், இன்றைக்கும் நமக்காக அவர் ஜீவிக்கிறார் என்பதையும் அறிவது எத்தனை அற்புதமான காரியமாயிருக்கிறது. இப்பொழுது போவாஸ் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்போம். ரூத் 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாரும் அறிவார்கள். இந்த பெண்ணை குறித்து ஊர் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். சாதாரணமான சூழ்நிலையாயிருக்கும் என்றால் அவள் பெத்லேமிலே ஒரு புறஜாதி பெண்ணாக, ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள். ஏனென்றால் மோவாபியர்களை மோசேயின் பிரமாணமும் ஒதுக்கி வைக்கிறது. மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று மோசே சொல்லியிருக்கிறார். இதை ஏற்கனவே நகோமி பெத்லேமுக்கு வரும் முன்னதாகவே ரூத்திற்கு அறிவித்திருக்க வேண்டும். எனவேதான் அங்கே திருமணம் செய்து கொள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் அந்த நிலைமையையும் ரூத் மனமோந்து ஒத்துக்கொண்டுதான் இங்கே வந்தாள். ஆரம்பத்திலிருந்தே பெத்லேம் ஊர் மக்கள் எல்லாருமே ரூத்தை மிக கவனமாக பல கோணங்களிலே பார்த்துக் கொண்டே இருந்திருப்பார்கள். யார் யார் என்னென்ன கூறினாலும் சிலர் சொல்லியிருப்பார்கள், என்ன அழகான ஒரு பெண்ணாயிருக்கிறாள், நகோமியோடு திரும்ப வந்த இவள் நிச்சயமாக ஏதோ ஒரு இளைஞனை பிடிக்கப் போகிறாள் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவளோ அப்படிப்பட்ட எந்த முயற்சியிலையும் ஈடுபடவில்லை. அதற்கு மாறாக தன்னை குறித்த ஒரு நல்ல சாட்சியை பெத்லே மக்கள் எல்லாரும் பேசும்படியாக வாழ்ந்திருக்கிறாள். தொடர்ந்து போவாஸ் என்ன சொல்கிறான் பாருங்கள், ரூத் 3:12. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இது அவனுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே போவாஸ் எல்லாவற்றையும் விசாரித்து அறிந்திருக்கிறான். ரூத் சம்மதம் தெரிவித்த உடனேயே செயல்பட வேண்டும் என்று போவாஸ் காத்துக் கொண்டிருந்தான். அப்படி காத்திருக்கும் காலத்திலே விசாரித்த பொழுதுதான் தன்னை விட எலிமெலேக்கு மிக நெருங்கின உறவினன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டபடியினாலே கை கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். இந்த சுதந்திரவாளி ஒருவேளை போவாசை விட செல்வந்தனாகவும் இருந்திருக்கலாம். ஒருவேளை போவாஸ் ரூத்தை பார்த்து, இந்த 6 வாரங்களும் நீ வந்து போய் கொண்டிருக்கிறாய், நான் உன்னுடைய மீட்கும் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் என்று அவனே சொல்லியிருப்பான் என்றால், அவளும் ஒருவேளை மிக்க நன்றி, ஆனால் நீர் எனக்கு வேண்டாம், உம்மை விட எனது மாமாவிற்கு மிக நெருங்கிய மற்றொரு உறவினர் இருக்கிறார், ஏற்ற நேரத்திலே அவரை நான் கேட்டுக்கொள்வேன், அவர் உண்மையுடன் செல்வந்தர், என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக நான் அவரைத்தான் கேட்கப் போகிறேன் என்று சொல்லியிருப்பாள் என்றால் உண்மையாகவே போவாஸ் மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பான். இப்பொழுது போவாஸ் ரூத்தே செயல்படும்படியாக காத்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவள் தனது விருப்பத்தை தெரிவித்த உடனேயே தனக்கும் ரூத்திற்கும் இடையிலே மற்றொரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவனே வரிசையிலே முன்னாலே நிற்கிறான் என்பதை சொல்கிறான். முதலாவது அவனிடத்திலே பேச வேண்டும். அவன் நீ அவனுக்கு வேண்டாம் என்று சொன்னாலே நான் உன்னை திருமணம் செய்ய முடியும் என்பதை விளக்குகிறான். பாருங்கள், ரூத் 3:13. ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த அடுத்த நெருங்கிய உறவினன் இவளுக்கு சுதந்திர முறையாய் செயல்படுவேன் என்று சொன்னால் தான் என்ன செய்வான் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் தான் ஒரு செயல்முறையை திட்டம் பண்ணினவனாக அவன் ரூத்தை விவாகம் பண்ண மாட்டான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறான். திரும்ப திரும்ப அவன் சொல்லும் பொழுதெல்லாம் சுதந்திர முறையாய் சுதந்திர முறையாய் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அவனே ரூத்தின் சொத்துக்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவளுடைய கணவனுக்குரிய சொத்துக்களை அவள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவனே அதையும் மீட்கும் ஒருவனாயிருக்கிறான். அவனுக்கே முதலிடம் இருக்கிறது. எனவே போவாஸ் ரூத்தினிடத்திலே இரவு நீ படுத்திரு, உடனடியாக இருட்டு வேளையிலே பெத்லேமுக்கு செல்ல வேண்டாம், ஏனென்றால் அந்நாட்களிலேயும் பாதையானது பாதுகாப்பல்லது என்பதை கூறுகிறான். நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படிக்கும்பொழுது ஜனங்கள் பெரும் பாதை வழியாக கடந்து செல்லவில்லை, ஏனென்றால் அது பாதுகாப்பற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக குறுக்கு பாதைகளிலே ஒற்றையடி பாதைகளிலேதான் மக்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே அவளுடைய பாதுகாவலை குறித்து கருத்துள்ளவனாய் அவளை இரவிலே தங்க சொல்கிறான். ரூத் 3:14. அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாத தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். இந்த காரியங்களுக்கான காரணமும் வெளிப்படையானதே. அவள் இங்கே வந்து கேட்ட காரியங்களை அவளுடைய நெருங்கிய உறவினன் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் ரூத்தை தன்னுடைய மனைவியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவன் சிந்தித்திருப்பான் என்றால் இந்த காரியத்தை கேள்விப்படும்பொழுது ரூத்தை அவன் எடுத்துக் கொள்வதை தவிர்த்து விடலாம். எனவே இந்த சூழ்நிலையிலே மிக கவனமாக போவாஸ் திட்டமிட்டு செயல்படுகிறான். 15:16 பாருங்கள், ரூத் 3:15-16. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வாட்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள் என்று சொல்லப்பட்டிருப்பதை குறித்து சிலர் அது இருட்டு வேளையாயிருந்தபடினாலே யாரென்று தெரியாமல் நகோமி அவ்வாறு கேட்டாள் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி இல்லை. அவள் தனது மருமகளாயிருந்தாலும் தன் மகள் போல இருப்பதனாலே உரிமையோடு அவள் அவ்வாறு சொல்கிறாள். அது மட்டுமல்ல, இந்த சூழ்நிலையையும் நாம் சற்றே அறிந்து கொள்ள வேண்டும். நகோமி ரூத்தை அனுப்பும்பொழுது ரூத் புறப்பட்டு செல்ல மிகவும் ஆயத்தமாக இருந்திருக்க மாட்டாள். அவரை என்னுடைய சுதந்திர முறையாக நான் பெற்றுக் கொள்ள விரும்பவில்லை, ஏனென்றால் நான் திரும்ப வரும்பொழுதே நீங்கள் சொன்னீர்கள் யாரும் என்னை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள், ஏனென்றால் நான் ஒரு மோவாபிய பெண், நான் புறஜாதியானவள், எனவே நான் போய் போவாசை எனக்கு என்னை மீட்கும் சுதந்திரவாளியாக இரும் என்று கேட்க விரும்பவில்லை என்றுதான் சொல்லியிருப்பாள். ஆனால் நகோமி, கவனி, அவர் உன்மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிவேன், அவர் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும், எனவே நான் சொல்லுகிறதை நீ செய் என்றுதான் அனுப்பியிருப்பாள். தள்ளாத குறையாய் ரூத்தை தள்ளி அனுப்பியிருக்க வேண்டும். எனவே இப்பொழுது ரூத் திரும்ப வந்தபொழுது, என்ன, நீ திருமதி போவாஸ்தானா இல்லையா என்பது போல கேட்கிறாள். நான் சொன்னது சரிதானே என்று கேட்டதற்கு அவன் செய்தது சொன்னது எல்லாவற்றையும் அவள் விவரிக்கிறாள். வசனங்கள் 17-18 பாருங்கள், ரூத் 3:17-18. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வாட்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும், மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கே இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாறமாட்டான் என்றாள். இங்கே அவள் சொல்வதென, ரூத், நீ அமைதியாக ஓய்விடு. இந்த போவாஸ் ஒரு செயல்படும் மனிதன். இந்த காரியத்தை அவனே பொறுப்படுத்து செயல்படுவான். நீ அமைதியாக இருக்கலாம். உன்னை சுதந்திர முறையாக மீட்கும் பொறுப்பு இப்பொழுது போவாசினுடையதாகிவிட்டது என்று சொல்கிறாள். அருமையானவர்களே, நானும் நீங்களும் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான இரட்சகர் நமக்கும் உண்டு. அவரே நம்மை மீட்டு இரட்சிக்கிறவர். அவரே மீட்பிற்கான எல்லா பணிகளையும் நமக்காக செய்து முடித்துவிட்டார். அது செய்து முடிக்கப்பட்டபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஞாபகம் இருக்கிறதா, யோவான் 17:4 வசனத்திலே இயேசு ஜெபித்த பொழுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று கூறியிருக்கிறார். மீட்பின் பணியை சிலுவையிலே அவர் செய்து முடித்துவிட்டார். சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே யோவான் 19:30 நாம் வாசிக்கிறது போல, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவ்வாறு அவர் சொல்லும் பொழுதே, என்னுடைய மீட்பு உங்களுடைய மீட்பு செய்து முடிக்கப்பட்டதாகிவிட்டது. என்னுடைய பாவத்திற்கான உங்களுடைய பாவத்திற்கான விலைக்கரையத்தை அவர் செலுத்தி முடித்து விட்டார் என்பதுதான் பொருள். நம்முடைய ரட்சிப்பிற்காக நாம் ஒரு சிறு காரியத்தை கூட செய்ய வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்து விட்டார். மீட்பின் பணியானது அவருடைய வேலை. அவர் செய்து முடித்த அந்த மீட்பின் பணிக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய முயற்சிகள் எதையுமே தேவன் கேட்கிறதில்லை. நம்முடைய சொந்த முயற்சி எதுவுமே நம்முடைய மீட்பிற்கு தேவையில்லை. நம்முடைய ரட்சிப்பிற்காக நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதையுமே ஏற்றுக்கொள்கிறதில்லை. முதலாவது சொல்லப்போனால், அவருக்கு கொடுக்கக்கூடிய எதுவும் நம்மிடத்திலே இல்லை. நானும் நீங்களும் அவரிடத்திலே வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய குணநலன்களை குறித்து, தங்கள் குடும்பத்தை குறித்து, தங்கள் எந்த திருச்சபை அங்கத்தினர் என்பதை குறித்து, அதற்கும் ரட்சிப்பிற்கும் தொடர்பு இருப்பது போல பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவ்வாறு பேசுவது சிலுவையை இழிவுபடுத்துகிறதாகும். ஒரு திருச்சபையின் அங்கத்தினராயிருப்பது ரட்சிக்கப்படுவதற்கு சமம் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் ஒரு திருச்சபைக்கு ஒழுங்காக சென்றால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று நினைப்பீர்கள் என்றால் அது தவறு. என்னுடைய முயற்சியையோ உங்களுடைய முயற்சியையோ கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. மீட்பின் செயலானது முழுவதும் அவருடையதே. யோவான் 3:14-15 வசனங்களிலே நான் வாசிப்பது என்ன? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையிலே அவர் செய்து முடித்ததின் அடிப்படையிலேதான் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். இதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பூமிக்கு மனிதனாய் வந்தார். இப்ரேயர் 10:5 வசனத்திலே நான் வாசிப்பது போல, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததை குறிப்பிடுகிறது. நம்முடைய மீட்பை நாம் ஏற்றுக்கொள்ளும்பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவரே நம்முடைய ரட்சகர். நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கவில்லை, கிறிஸ்துவே நம்மை ரட்சிக்கிறார். விசுவாசம் என்பது கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பை நமக்குரியதாக்குகிறது. ஒன்று, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது அவரை நீங்கள் விசுவாசியாதவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் இடையிலே எந்த ஒரு நிலைமையும் இல்லை. ஒன்று, நீங்கள் அவரை சார்ந்து கொள்கிறீர்கள், அல்லது நீங்களே உங்கள் ரட்சிப்பை சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறீர்கள். மீட்கும் பணி அவருடைய பணி. இப்பொழுது ரூத் 4 பார்ப்போம். இங்கே போவாசினுடைய செயலை நாம் பார்க்கிறோம். ரூத் தனது விருப்பத்தை சொல்லிவிட்டபடினாலே இப்பொழுது போவாஸ் அவளை மீட்கும்படியாக செயல்பட முடியும். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அறிக்கை செய்யும் வரை கிறிஸ்து உங்களுக்காக செயல்பட முடியாது. கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்துவிட்டார். உங்களுக்காக நரகத்தின் வழியாகவும் சென்று விட்டார். இப்பொழுதும் உங்கள் இருதய கதவண்டை நின்று அவர் தட்டிக் கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நீங்கள் அவரை உள்ளே அழைத்தால் போதும், இயேசு கிறிஸ்துவிலே உங்களுக்கு நித்திய ஜீவனை அவரே உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ரூத் காத்துக் கொண்டிருக்கிறாள். போவாஸ் செயல்படுகிறான். தேவன் நம்மேலே வைத்த அன்பினாலே எப்படி செயல்பட்டாரோ அதை போல போவாஸ் ரூத் மேலுள்ள அன்பினாலே இப்பொழுது செயல்படுகிறான். ரூத் 4:1 பாருங்கள். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். ஏன் போவாஸ் பட்டணத்து வாசலுக்கு போனான்? அதுதான் நீதிமன்றம் கூடும் இடம். எல்லாரும் வந்து போகும் இடமும் அதுதான். யாரையாவது பார்க்க வேண்டுமென்றால் அங்கேதான் உட்கார்ந்திருக்க வேண்டும். மிக எளிதாக அவர்களை நாம் சந்தித்து விடலாம். 2 காரணங்களுக்காக போவாஸ் பட்டணத்து வாசலண்டை போனான். அங்கேதான் மூப்பர்கள் கூடி வருவார்கள். நியாயஸ்தலம் கூடும் இடமும் அதுதான். இப்பொழுது இந்த அடுத்த சுதந்திரவாளியை அவன் மூப்பரிடத்தில் அழைத்துக் கொண்டு போகப் போகிறான். 2வதாக சீக்கிரமாக ஒன்று அவன் உள்ளே வருவான் அல்லது வெளியே போவான் என்று அறிந்து காத்திருந்தான். அவன் இவ்வளவு நேரம் காத்திருந்தான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது மிக நீண்ட ஒரு நேரமாக போவாசிற்கு இருந்திருக்கும். அவன் எலிமெலேக்கிற்கு மிக நெருங்கின உறவினன். இது என்ன ஓய் என்று கூப்பிடுகிறான்? அவனுடைய பெயர் அவனுக்கு தெரியாதா என்று நீங்கள் நினைக்கலாம். சில வேளைகளிலே நாம் உற்சாகமான மனநிலைமையிலே இருக்கும்பொழுது சிலரை குறிப்பிட்ட ஒலி எழுப்பி நாம் கூப்பிடுகிறோம். போவாஸ் இவனை நன்றாக அறிந்தவன்தான். 2 பேருமே உறவினர்கள்தான். எனவே போவாஸ் கூப்பிட்ட உடனே அந்த உறவுக்காரன் பக்கத்திலே வந்து உட்கார்கிறான். இது அறுப்பு காலம், எவ்வளவு வேலைகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது இப்படி உட்காரும்படியாக கூப்பிடுகிறானே, அப்படி என்றால் ஏதோ முக்கியமான காரியம்தான் என்று எண்ணி அவன் அருகே போய் உட்கார்கிறான். போவாசின் மனதிலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறான். பாருங்கள், 4:2. அப்பொழுது அவன், பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். இந்த மூப்பர்கள்தான் நியாயாதிபதிகளைப் போல செயல்படுகிறவர்கள். ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் சோதோமை விட்டு வெளியே வந்த லோத்தை பார்க்கும்பொழுதும் அவனும் மூப்பர்களிலே ஒருவனாய் இருந்தான். அந்த காலத்திலேயே பட்டணத்து வாசல் ஒரு நியாயஸ்தலம் போல செயல்பட்டிருக்கிறது. அதுவே நியாயாதிபதிகளின் காலத்திலேயும் தொடர்ந்திருக்கிறது. பாருங்கள் எப்படி இவன் காரியங்களை சொல்கிறான். ரூத் 4:3. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். போவாஸ் ரூத்தின் மேலேயே அக்கறையுள்ளவனாயிருந்தாலும் அதை முதலாவது சொல்லாமல் எலிமெலேக்கின் வயல் நிலங்களை குறித்து பேசுகிறான். வயல் நிலத்தை குறித்து ஒரு பிரமாணம் உண்டு என்பதை போவாஸ் அறிந்திருந்தான். அதுவும் மீட்கப்பட வேண்டியதாய் இருந்தது. ஏனென்றால் பஞ்சத்தின் காலத்திலே எலிமெலேக்கு அதையும் விட்டுவிட்டான். இப்பொழுது நகோமிக்கு எதுவும் இல்லை. யூபிலி ஆண்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அல்லது உறவு முறைக்காரர்கள் மீட்டுக் கொடுக்க வேண்டும். 4:4. ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த உறவு முறைக்காரருக்கு உரிய காரியத்தை அவனுக்கு கொடுக்கிறான். இந்த மனிதன் உண்மையாகவே மீட்கும் ஒருவனாய் இருக்கிறானா என்பது கேள்வி. ஏனென்றால் யூபிலி ஆண்டிலே இலவசமாக நகோமிக்கு அதை கொடுக்க வேண்டும். இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால் இந்த மனிதன் உடனடியாக நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். உண்மையாகவே இந்த பதிலானது போவாசுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். என்றாலும் அவன் முயற்சியை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து எப்படி தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான் என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அருமையானவர்களே, ரூத்தின் சரித்திரம் என்னையும் உங்களையும் இலவசமாக மீட்டு எடுக்க தம்மையே கொடுத்த தேவனுடைய அன்பை நமக்கு காட்டுகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிட்ட மீட்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் அந்த மீட்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்மை இலவசமாக அவர் ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்று சந்தோஷமுள்ளவர்களாக வாழ நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எதை நீங்கள் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அதை குறித்து மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இதை குறித்து எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசெயர் 3:13. கொலோசெயர் 3:13.